என்னால் கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதனை பல வகையான குணாதிசயங்களுடையவனாக படைத்திருக்கிறார். மனிதன் அவரின் மீது சரியான முறையில் முயற்சியப்படுகின்ற பொழுது நபிமார்கள் ரசூல்மார்கள் கொண்டு வந்த வழிகாட்டலுக்கு அமைய அந்த மனிதன் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மனிதன் அவனுடைய குணாதிசயங்களின் காரணமாக, அவனிடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளின் காரணமாக மலக்குகளை விட உயர்ந்த நிலையை அடைந்து வருகிறார். அவனுக்கு உயர்ந்த பாக்கியங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த மனிதன் அவனது அந்த திறமைகளை சரியான முறையிலே பயன்படுத்தாது அதை வீணாக்கி விடுகின்ற பொழுது நபிமார்கள் கொண்டு வந்த போதனைகளை, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய போதனைகளை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு மனிதன் வெறுமனே தனது மன உச்சியை பின்பற்றி மனம் போன போக்கிலே அவனுடைய குணாதிசயங்களை அவனுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அவன் மிருகங்களை விட கேடு கெட்டவனாக மாறினார். மனிதர்களை பற்றி அவனுடைய குணாதிசயங்களை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது அன்னாசு மஆதின் கமஆதின் ஸஹபி வல் ஃபித்தா, மனிதன் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குடாதிசயங்கள் எந்த அளவுக்கு பெருமதியானவைகள் என்றால் தங்கம் வெள்ளி இருக்கக்கூடிய சுரங்கத்தை போன்று. சுரங்கத்தில் பாடுபட்டு முயற்சி தங்கத்தை வெளியே வெளியே எடுத்தால் அது பெருமதி மிக்கதாக, பிரயோஜனம் மிக்கதாக, பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக மாறுகிறது. அது பூமிக்குள் அப்படியே படிந்து கிடக்கின்ற பொழுது அதன் மூலமாக என்ன பிரயோஜனம் கிடைக்க வேண்டுமோ அது கிடைப்பது கிடையாது. மனிதன் பல வகையான குணாதிசயங்கள், குணங்கள், தன்மைகள், சக்திகள் உள்ள ஒரு 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 படைப்பாக மஹ்லூக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார். நபிமார்கள் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, சுன்னாவின் மூலமாக மனிதன் தன்னுடைய உணர்வுகளை, தனது சிந்தனைகளை, தனது சக்திகளை எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை விளங்கப்படுத்தியதோடு மாத்திரமல்லாமல் நபிமார்களை அனுப்பி ரசூமார்களை அனுப்பி அதற்குரிய பயிற்சியையும் அந்த சமூகத்தினருக்கு அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் பிரதானமான ஒரு பணிதான் வயுசக்தியை அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது. அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுக்கு இருந்த சக்திகள், பலங்கள் அழிந்து முடிந்து போகக்கூடிய உலக விளைவுகளில் போட்டி, பொறாமை, வஞ்சகம், குரோதம், மற்றவர்களிடத்தில் பழகி இருந்து கொள்வது என்று மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய மிருகங்கள் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தக்கூடிய விதத்திலே பயன்படுத்திக் கொண்டிருந்த அந்த மக்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை முன்வைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். அவர்களுடைய உள்ளங்களை நல்ல விடயங்களின் பக்கம் திருப்புகிறார். அவர்களை சீரானவர்களாக மாற்றுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில் பெரிய ஒரு முயற்சியை செய்திருக்கிறார். அதற்குத்தான் குர்ஆன் வயுசக்தியை அவர்களை மனப்பரிசுத்தம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஒரு ரசூலை, ஒரு நபியை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மனிதன் முயற்சியப்படுகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் சீரான முயற்சி மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அவன் மிக உயர்ந்த குணம் உள்ளவனாக, மிக உயர்ந்த தன்மை உள்ளவராக மாறுகிறார். இதற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. அவர்களுடைய ஆரம்பம் நபி வருவதற்கு முன்னால், இஸ்லாமிய வழிகாட்டல் கிடைப்பதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தது? ஜஃபர் இப்னு அபி தாலிப் ரலி அல்லாஹு அன்ஹு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருக்கிறார். அங்கு ஹபஷாவுடைய அபூசீனியாவுடைய மன்னர் அழைத்து, நீங்கள் யார், நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் என்ன என்பதை பற்றி எல்லாம் விசாரிக்கிறார். அப்பொழுது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சுருக்கமாக, நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபி வந்து எவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டினார் என்பதை சொல்கின்ற பொழுது, அவர்களுடைய மடமை கால வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிறார்கள், சொல்கிறார்கள், நாங்கள் எவ்வாறான மௌட்டிகத்தில் இருந்தோம் என்றால், உண்ணுவதற்கு உணவு கிடையாது, பண் பசியிலே பட்டணியிலே புட்பூண்டுகளை புழுக்களை ஏன் பாம்பு தேர்களை கூட உணவாக நாங்கள் உட்கொண்டிருந்தோம். எங்களுடைய மார்க்கமாக எங்களுடைய வழிமுறையாக ஒருவர் மற்றவரை கொலை செய்வது, ஒருவர் மற்றவருடைய பொருளை அபகரிப்பது, இதுதான் நாம் வாழ்க்கையாக கொண்டிருந்தோம், நாம் மார்க்கமாக கொண்டிருந்தோம். எங்களிலிருந்து எங்களுக்கு அல்லாஹ் ரசூலை அனுப்பினார், அவர்களுடைய வம்சத்தை அவருடைய குடத்தை அவருடைய தன்மைகளை நாங்கள் எல்லோரும் நன்கு அறிந்தோம். அந்த நபி வந்து அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், மற்றவர்களை இணை வைக்க கூடாது, மற்றவைகளை அல்லாஹோடு இணை வைக்க கூடாது, உறவினர்களுடன் இணைந்து வாழ வேண்டும், உண்மை பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்று நல்ல நல்ல விடயங்களை எல்லாம் எங்களுக்கு போதித்தார்கள். நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்ற நீண்ட ஒரு ஹதீஸை ஜாபர் நபி தாரிக் ரலியல்லாஹு அவர்கள் நஜ்ஜாஷிக்கு முன்னால் வைக்கிறார். பேராவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஒவ்வொரு தன்மைகளிலும் கவனம் செலுத்தி அதனை நலனின் பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் இதை தெளிவாக பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் பிறந்துவிட்டோம், விரும்பிய முறையிலே நாம் எமது உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் என்பது அல்ல. விரும்பியதை உண்ணலாம், விரும்பியதை பருகலாம், விரும்பியதை ஒதுக்கலாம், விரும்பிய முறையிலே நாம் பேசலாம், விரும்பிய முறையிலே எமது உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் என்பது அல்ல. மாறாக, நான் ஒரு முஸ்லிம், எனக்கு அல்லாஹ் ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறார், ஒரு தீனை தந்திருக்கிறார், எனது உணர்வுகளை நான் வெளிப்படுத்துவதற்குள்ள முறை என்ன, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதென்றால் அதற்குரிய முறை, கவலையை வெளிப்படுத்துவதென்றால் அதற்குரிய முறை, சந்தோஷம் மகிழ்ச்சி ஆத்திரம் கோபம் போட்டி இதெல்லாம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான தன்மைகள். போட்டியை எங்கே அவன் வெளிப்படுத்த வேண்டும்? குர்ஆனிலும் ஹதீஸும் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் கூறுகிறான், முஃபீதா அலிக்க பல்யதனாஃபதில் முதராஃபிசு, போட்டி போட வேண்டுமா, நீங்கள் உங்களுடைய சொர்க்க விடயத்தில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், அழிந்து முடிந்து போகக்கூடிய அற்ப உலகத்தில் போட்டி போட வேண்டாம். அது போட்டிக்குரிய இடம் அல்ல, நான் உந்தி நீ உந்தி என்பது அல்ல. அல்ஹாக்குமுத்த காசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபீர், நீங்கள் உலகத்துடைய விடயங்களில் போட்டி போட ஆரம்பித்தால் மௌத்து வரைக்கும் போட்டி போட்டுக் கொண்டே இருப்பீர்களே தவிர உங்களுக்கு நிம்மதி நீங்கள் நினைத்தது ஒருபோதும் கிடைக்க மாட்டாது என்று பொறாட்டுகிறோம். நீங்கள் போட்டி போட வேண்டிய மைதானம் வஃபீதா அலிக்க பஞ்சதனாபத்தில் முதனாபிசு, அல்லாஹுடைய மக்ரத்தின் பக்கம் வேகமாக செல்லுங்கள், ஒருவரை முந்திக் கொண்டு மற்றவர் செல்லுங்கள். வானங்கள் பூமி அளவு விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் நீங்களை உங்களை கொண்டு செல்லுங்கள், போட்டி போட்டுக் கொண்டு முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே மனிதனிடத்திலே போட்டி போடும் தன்மை இருக்கிறது, நான் உண்ட வேண்டும் என்ற தன்மை இருக்கிறது. அதனை மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். வெறுமனை அழிந்து முடிந்து போன துணியாடை அல்ல. அவன் இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கிறார், நான் அதை விட பெரிசாக கட்ட வேண்டும். அவனுடைய வியாபாரம் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அதை விட நான் பெரிதாக வேண்டும். அவனுடைய உடல் இவ்வளவு அழகாக இருக்கிறது, அதை விட என்னுடைய உடை அழகாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. இது அர்த்தமான விடயம், இது உலகத்துடைய காரியம், அழிந்து முடிந்து போன காரியம். நீங்கள் போட்டி போட வேண்டுமா, சுவர்க்கத்துடைய விடயத்தில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள்,
சுவர்க்கத்துடைய விடயத்திலே போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஏழை சகாபாக்கள் வந்து யார் சூழல்லாம் வசதி வாய்ப்புள்ளவர்கள் கூலிகளை அதிகமாக அள்ளிக்கொண்டு சென்று விட்டார்கள். நாங்கள் சொல்வது போல அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நோக்கு நோட்பது போல அவர்கள் நோக்கு நோக்கிறார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் அந்த விடயங்களில் வித்தியாசம் கிடையாது. ஆனால் வயசூலிஹிம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்கதான் அதை செய்ய முடியாமல் இருக்கிறது என்று அந்த சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் நபியிடத்திலே முறையிட்ட பொழுது அவர்களுடைய அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு நாங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தருகிறேன் என்று கூறி தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய அதுக்காறுகளை படித்துக் கொடுத்தார். சஹாபாக்களிடத்தில் இருந்த போட்டி இல்ல, ஆண்கள் மத்தியில் பெண்களுக்கு மத்தியில் இருந்த போட்டி இல்ல. பெண்கள் வருகிறார்கள் யார் சொல்லலாம், ஆண்கள் உங்களுடன் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், ஜும்ஆவிலே கலந்து கொள்கிறார்கள், எங்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கிறது, அவர்களுடைய நன்மையை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கு வழிகாட்டுகிறார். எனவே போட்டி என்று ஒன்று இருந்தது, மனிதனுடைய இயல்களே உள்ளவைதான். ஆனால் அந்த போட்டி தன்மையை ஆகராவுடைய விடயத்திலே, அமல்களுடைய விடயத்திலே, சுவர்க்கத்துடைய விடயத்திலே நபியர்கள் பயன்படுத்த செய்தார். இதே போல மனிதனுடைய உணர்வுதான் கோபம் வரும். கோபம் இது அல்லாஹ் இயல்புல வைத்திருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இதை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. அந்த இடத்தில் பயன்படுத்தாது, நாங்கள் அதை வேறு இடத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது அது நஷ்டமாக, சிரமமாக, அது வாழ்க்கையில் தருக்கிரியமாக, பாரமாக மாறுவதை பார்க்கிறோம். முதலாவது இந்த கோபத்துடைய தன்மையை பற்றி குர்ஆன் சொல்கின்ற பொழுது இது முஃமின்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். பொதுவாக மனிதன் உலகத்துடைய விடயங்களில் அதிகமாக கோபம் கொள்வது உண்டு. ஆகராவுடைய விடயங்களில் கோபம் கொள்வதற்காகத்தான் அந்த கோபத்துடைய தன்மையை வைத்திருக்கிறார். கோபத்துடைய தன்மை வைக்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய விடயத்தில், தீனுடைய விடயத்தில், மார்க்கத்துடைய விடயத்தில் ஆத்திரப்பட வேண்டும், கோபம் கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கக்கூடிய இந்த தன்மை எப்பொழுது உலக விடயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறதோ அவன் பெரும் சிரமத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகும். அதனால அல்லாஹ் ஜலாலுஹு முதலாவது சொல்கிறான், நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, வல் காவிமீனல் கைர். கோபம் வந்துவிட்டால் கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் வைதா மா கதிபூஹும் யக்ஃபிரூன். அந்த நல்ல மக்கள் யார் தெரியுமா, அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் உடனே அவர்கள் யாருடன் கோபம் ஏற்பட்டதோ, யார் முறை தவறி நடந்தார்களோ அவர்களை உடனடியாக மன்னித்து விடுவார்கள். அந்த கோபத்தின் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள், அந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை அவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் தனியாக காற்றிலே இருக்க முடியாது, சமூகத்தோடு தொடங்குகிறோம். வியாபார ஸ்தலங்களிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது பலர் எங்களுடன் இருப்பார், எங்களுடன் வேலை செய்பவர்கள் இருப்பார், எங்களிடத்திலே பொருள் வாங்க வருபவர்கள் இருப்பார். நாங்கள் வாகனத்திலே பயணிக்கின்ற பொழுது பாதையில் எங்களோடு பலர் பயணிப்பார்கள், பல பல வாகனங்கள் எங்களுடன் சேர்ந்து, எங்களுடைய வாகனத்துடன் சேர்ந்து பயணிக்கும். நாங்கள் வீட்டுக்கு சென்றால் வீட்டிலே நாம் மட்டும் இருப்பது கிடையாது, அங்கு எமது மனைவிமார், எமது பிள்ளைகள், எமது குடும்பத்தினர்கள், அது மாத்திரமா வீடு என்றால் பக்கத்தில் அண்டை வீட்டுக்காரர்கள், உறவினர்கள் என்று பலருடன் நாம் ஒரே நேரத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் அல்லாஹ் எங்களை வைத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் எமது தொடர்புகள் சீராக இருக்க வேண்டும் என்றால், எமது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் கூறிய முறைப்படி எமது வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு இலகுவான வழி எமது கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், அந்த உபதேசம் மிக சுருக்கமாக இருக்க வேண்டும், எனக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு அது இலகுவாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக அவருக்கு சொன்ன உபதேசம், லா தஃஃப், நீ கோபப்படாத, நீ கோபப்படாத, லா தஃஃப். திரும்ப திரும்ப அவர் கேட்கிறார், யார் சொல்லா வேற உபதேசம் செய்யுங்களே, வேற உபதேசம் செய்யுங்களே. நபி அவர் சொன்னாங்க, லா தஃஃப், நீ கோபப்படாத, கோபப்படாத. கோபம் எல்லா வகையான ஆபத்துகளையும் தீர்வுகளையும் கொண்டு வருகிறது. எங்களுக்கு விளங்காமல் எத்தனையோ வகையான தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதனால் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ கோபப்பட வேண்டாம் என்று குறிப்பிட்டார். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை கடந்து செல்கிறார்கள். அங்கு மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன கூட்டமாக இருக்கிறார்கள் என்று பார்த்த பொழுது அங்கு மக்கள் சொன்னார்கள், இங்கு மல்யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார், பில்டர் சேர்ந்து மல்யுத்தம் சென்று கொண்டிருக்கிறார், இன்ன ஒருவர் இருக்கிறார், இவரை யாரும் நிகழ்த்த முடியாது, யாரும் அவரை கீழே தள்ள முடியாது, அவர் அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவர் என்று அங்குள்ள மக்கள் சொன்னார். அப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை நோக்கி, இவரை விட அதிகம் சக்தியுள்ள ஒரு மனிதரை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், ஒரு மனிதர் இன்னும் ஒருவர் அவரை காயப்படுத்துகிறார், மனதளவு காயப்படுத்துகிறார் அல்லது உடல் ரீதியாக காயப்படுத்துகிறார், ரஜுலு கல்லமா ரஜுல சகவமாக யுவாகு, இந்த மனிதனுக்கு கோபம் ஏற்படுகிறது, பயங்கரமான கோபம் ஏற்படுகிறது. இவர் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறார், அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்தான் ஆகப்பெரிய வீரன், இவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார், தன்னுடைய ஷைத்தானை கட்டுப்படுத்தினார், தன்னுடைய தோழருடைய ஷைத்தானையும் கட்டுப்படுத்திவிட்டார். ஒருவரை தள்ளவில்லை, ஒரே நேரத்தில் மூன்று நபர்களை இவர் கீழே தள்ளி இருக்கிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸில், மல்யுத்தம் செய்து ஒருவரை மற்றவர் கீழே தள்ளுவது அல்ல வீரம். வீரர் யார் தெரியுமா? கோபம் வார நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள தெரிய வேண்டும், தன்னுடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்ள தெரிய வேண்டும், தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள தெரிய வேண்டும். இவர்தான் வீரன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மனிதனுடைய இயல்பான தன்மை உள்ளது. கோபம் வந்துவிடும், யாராவது ஒருவர் நான் எதை விரும்புகிறேனோ அதற்கு மாற்றமாக செய்வதை நான் பார்த்தால் இயல்பாக கோபம் ஏற்படும். ஆனால் அந்த கோபத்தை பயன்படுத்த வேண்டிய விதம் என்ன, முறை என்ன என்பதை மனிதன் ஒரு மூமின் பார்க்க வேண்டும். நான் எதற்காக கோபப்படுகிறேன், எதற்காக கோபப்படுகிறேன், நான் பார்த்தது அல்லாஹ்வுடைய வீருக்கு மாற்றமான ஒரு விடை. இப்பொழுது கோபம் ஏற்படும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கோபம் ஏற்பட்டது, கோபம் ஏற்பட்டிருக்கிறது. பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ், இன்ன மனிதர் நீண்ட நேரம் நின்று தொழுகை நடத்துகிறார், அதனால் எங்களுக்கு பெரிய ஒரு சிரமமாக இருக்கிறது என்று நபியிடத்தை முறையிட்டார். வாழ்வதி அல்லாஹ் அவர்கள் விஷா தொழுகையை நீண்ட நீண்ட சூறாக்களோடு தொழுகை நடத்தினார். இதனை ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா ஓதினார்கள், பயான் செய்தார்கள். மிகவும் கோபமற்ற நிலையிலே பயன் செய்தார்கள். அப்பத்தான் அந்த யாமா, வாதே நீங்க மக்களை ஃபித்னால போடுறீங்களா, மக்களை குழப்பத்துல போடுறீங்களா? நீங்க நீங்க மக்களுக்கு தொழுகை நடத்தினால் சுருக்கமாக தொழுகை நடத்தி முடித்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை கோபத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே சென்றிருந்தார்கள். வீட்டுக்குள் அருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டில் பொருள்கள் வைக்கக்கூடிய சின்ன ஒரு அல்மாரி இருந்தது. அந்த அல்மாரிக்கு கதவு இருக்கவில்லை. அந்த கதவு இருக்கிற இடத்துல ஒரு திரையை தொங்க விட்டிருந்தார்கள். அந்த திரையிலே உருவப்படங்கள் இருந்தன. உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட திரையை தொங்கிட்டார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வராது, இது என்ன ஆயிஷா என்று கோபத்தோடு கேட்டார். என்ன ஆயிஷா செஞ்சு வச்சிருக்கிறார்? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் இந்த இதை மூடி வைத்திருக்கிறேன். இல்ல, உனக்கு தெரியாத இன்ன அஸ்ஹாப ஹாதிஹி ஸுவர் யுஅஸ்பூன யௌமல் கியாமா ஃபயுகாலு லஹும் அஹ்யூ மா கலப்து. இந்த 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 சூரத்துடையவர்கள், இந்த உருவப்படம் உள்ளவர்கள் கியாமத்துடைய நாளிலே அதாப் செய்யப்படுவார்கள். இதை நீங்கள் ஹயாத்தாக்கி தருமாறு அல்லாஹ் கூறுவார். அவர்களால் அதற்கு உயிர் கொடுக்க முடியாது. அது வரைக்கும் அவர்கள் அதாப் செய்யப்படுவார்கள் என்று என்ற ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அந்த திரையை அகற்றி விட்டதற்கு பிறகுதான் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார்கள். கோபத்தோடு கூறினார்கள் என்ற கருத்தை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். தொழுகை நடத்துவதற்காக தக்பீர் சொல்வதற்கு ஆயத்தமாகின்ற நேரத்திலே கிப்லா பக்கத்திலே பார்க்கிறார்கள். யாரோ ஒருவர் கால் சுத்தி இருக்கிறார், காரில் அங்கு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்து விழுகிறார். நீங்கள் மஸ்ஜிதில் இருந்தால் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று தன்னுடைய கையால் அதனை அகற்றிவிட்டு சுத்தம் செய்து அந்த இடத்திலே சொன்னார்கள். நீங்கள் உங்களுக்கு கார் வந்துவிட்டால் நீங்கள் நீங்கள் உங்களுடைய லேஞ்சி போன்ற துணியிலே அதனை அதனை துப்பி நீங்கள் அதனை உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். வலது இடது பக்கம் துப்புங்கள் என்று மஸ்ஜித் இல்லாமல் இருந்தால் இடது பக்கத்திலே துப்பலாம், கிபிலாவுக்கு முன்னால் நீங்கள் துப்ப வேண்டாம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சொன்னார். மேலானவர்களே, கோபத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது தீனுடைய விடயங்கள் நல்ல நல்ல விடயங்கள் மாற்றம் செய்யப்படுகின்ற நேரத்திலே அந்த கோபத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சரியான வழியை காட்டுவது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக இருந்திருக்கிறது. அதுக்கு மாற்றமாக துனியாவுடைய விடயங்கள் அற்ப விடயங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டது கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் ஹிதுமத் செய்திருக்கிறேன், சேவை செய்திருக்கிறேன். நான் செய்யாத ஒரு விடயத்துக்காக ஏன் இதனை செய்யவில்லை என்றோ, நான் செய்த ஒரு விடயத்துக்காக ஏன் இப்படி செய்தா என்றோ ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. எனக்கு ஷீ என்று கூட ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. நபி அவர்கள் மிக அமைதியாக இருந்திருக்கிறார். தன்னுடைய பாதங்களுக்கோ தன்னுடைய பெண்களுக்கோ நபி அவர்கள் கை வைத்தது கிடையாது, அடித்தது கிடையாது. ஏதாவது சிரமமான ஒரு விடயம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் நாவிலிருந்து மாற வார்த்தை தெரியுமா, மாநகு இவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி செய்தார், கைப நபி நுகு இவருடைய நெத்தியில மண் படர்க்கு, மாநகு கைப நபி நு. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவார். அதெல்லாம் அதை விட கூடுதலாக இணையமே நபி அவர்கள் பயன்படுத்தியதாக வரலாறுகள் கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். மீனானவர்களே, நாங்கள் கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை அடக்க பழகிக்கொள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். இரண்டு நபர்கள் சத்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவர் மற்றவரை கோபம் ஊட்டி விடுகிறார், அவர் இழக்கிக் கொண்டிருக்கிறார். கடுமையான கோபம், அவருடைய நரம்புகள் எல்லாம் தொடைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த சஹாபாக்கள் இடத்திலே, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையை இந்த கோபம் வந்திருக்கக்கூடிய இந்த நபர் சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோப தன்மை இல்லாமல் போய்விடும். لو قال اعوذ بالله من الشيطان الرجيم لذهب عنه ما يجد. يقول اعوذ بالله من الشيطان الرجيم என்று சொல்லிட்டா அப்படியே அந்த நிலைமை இல்ல போயிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாதவி அல்லாஹ் அவர்கள் அந்த மனிதத்திலே போய் நீங்க
அவர்களுக்காக சொல்லுங்க என்று சொன்ன பொழுது அந்த நபர், நான் என்ன பைத்தியகாரனா, நான் அதை சொல்ல வேண்டுமா என்று கூறிக்கொண்டிருந்தார். மேலானவர்களே, இது ஒரு பைத்தியம்தான். கோபத்தை அறக்குறை இடத்தில் பயன்படுத்தாது, வேறு இடத்தில் பயன்படுத்துவதே இது பைத்தியத்துடைய ஒரு ஒரு விதம். கோபம் வந்துவிட்டால் முதலாவது செய்ய வேண்டிய ஒன்று, அவுதுல்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அவுதுல்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் என்று சொல்வதற்குள்ள காரணங்களை உலமாக்கள் விளக்குகின்ற பொழுது, ஒரு மனிதன் கோபத்தை அடக்குவதற்கு அல்லாஹுடைய தௌஹீதை ஞாபகப்படுத்துவது மிக முக்கியம். அல்லாஹுடைய தௌஹீதை ஞாபகப்படுத்துவது என்றால், எனக்கு நடந்த இந்த விடயம் இது தானாக நடக்க இல்லை, அல்லாஹ் என்னுடைய ஏற்பாட்டில் இப்படி நடக்கணும் என்று எழுதியிருக்கிறார். என்னுடைய மனைவி என்னோடு இப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறார், அதனாலதான் இந்த மனைவி அப்படி செஞ்சார். என்னுடைய இந்த பிள்ளை இப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் எழுதி இருக்கிறார், அதனாலதான் என்னோட இந்த பிள்ளை இப்படி நடந்திருக்குது. என்னுடைய கடையில வேலை செய்யக்கூடியவர் இப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் எழுதி இருக்கிறார், அதனாலதான் இப்படி இவர் நடந்திருக்கிறார் என்று அல்லாஹுடைய தௌஹீதை, அல்லாஹுடைய தக்தீரை உள்ளத்திலே முதலாவது எடுத்துக்கொள்கின்ற பொழுது இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபத்துடைய அகோரம் குறை, அகோரம் குறைதானே. அல்லாஹுடைய நாட்டுப்படி நடந்திருக்கிறது, அல்லாஹ் இது என்ன ஹைட வச்சிருப்பாங்க தெரியாது, சரி பரவாயில்லை என்ற அந்த உணர்வு உள்ளத்திலே நிகழ்கின்ற பொழுது இவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ற. இந்த உணர்வை ஏற்படாமல் தடுக்கக்கூடியவன் யார்? ஷைத்தான். அல்லாஹுடைய ஞாபகம் வரக்கூடாது, இவனுக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வரக்கூடாது, அல்லாஹுடைய தக்தீருடைய ஞாபகம் வரக்கூடாது என்று ஷைத்தான் தடுக்கிறான். எனவே இந்த மனிதன் அஊது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் என்று சொல்கின்ற பொழுது இந்த ஷைத்தான் இதனை விட்டு தூரமாகிறான், கோபத்துடைய தன்மை தணிகிறது. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னல் கலப மின ஷைத்தான், கோபம் இருக்கிறது இது ஷைத்தானுடைய தூண்டுதலினால் உருவாகும். ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறார், ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறார். நெருப்பை தண்ணீர் அணைக்கிறது, நெருப்பை தண்ணீர் அணைக்கிறது. இதா வாஜிப அஹதுக்கும் ஃபல்யதவல்லா, உங்கள் ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டா நீங்க போய் பொபு செஞ்சு கொள், நீங்க போய் பொபு செஞ்சு கொள். அன்றாட மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நானும் தான் நீங்களும் தான் கோபம் என்றது அடிக்கடி வாரம், அடிக்கடி வாரம். இப்ப சக்கர நோய் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறத பார்க்கிறோம், இவரு கொஞ்சம் சீவி கூட அதுதான் கொஞ்சம் இவரு கொஞ்சம் சூடாகிறாரு என்று பொதுவாக எல்லோரும் செல்வதை பார்க்கும். நானும் நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விடயங்களை எந்த அளவுக்கு கையாளுகிறோம்? அவுதுல்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் எப்பொழுதாவது சொல்லி இருக்கிறோமா? சரி, கோபம் கட்டுக்கு வருவதில்லை, நான் போய் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு செய்து கொண்டுமாறு சொல்லி இருக்கிறார்கள், நான் போய் ஒரு செய்து கொள்கிறேன். அது மாத்திரமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கோபம் ஏற்பட்டால் நின்று கொண்டிருக்கிறீங்களா உட்கார்ந்து கொள்ளுங்க, நின்று கொண்டிருந்தால் உங்களை அமைதிப்படுத்துங்கள், நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்கிற நேரத்தில் கோபம் வருதா? சாய்ந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லடா, அப்படி சார்ந்து கொள்ளுங்க. உங்களோட கோபம் அடன். இன்றைக்கு நாங்கள் நபியுடைய போதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டோம், கோபம் வந்துட்டா அதுக்கு மாத்தமான நிலைமை தான் உண்டாகுது. சாஞ்சிருக்கிறவர் எழுதி பாஞ்சிருக்கார், பாஞ்சிரு நின்று இருக்கிறவர் கையை தூக்குறார். யாரும் கையை தூக்குறேன்னு தெரியாது. என்ன செய்யறது விளங்குதில்லை. இன்னொரு ஹதீஸில் நபிகள் சொன்னார்கள், உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் மௌனமாக இருக்கட்டும், அவர் மௌனமாக இருக்கட்டும், நாவை பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளட்டும். எங்களுக்கு உண்மாது இருக்கிறது. அடத்தவையெல்லாம் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இடத்திலே சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கிராமவாசி வந்தார். நபியர்கள் போர்வையை போர்த்தி இருந்தார்கள். அதனுடைய ஓரங்கள் கடினமாக இருந்தது. இந்த கிராமவாசி வந்த வேகத்துல நபியுடைய போர்வை அப்படியே சுத்தி பிடிச்சி இழுத்தார். இழுத்த வேகத்துல நபியுடைய கழுத்துல அடையாளம் படிஞ்சிருச்சு. கழுத்துல அடையாளம் படிஞ்சிருச்சு. எவ்வளவு நொந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்துட்டு சிரிச்சார். வஹைக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு அவர் கேட்கிற விஷயத்த, அவர் ஏதோ பணமோ பொருளோ கேட்டு வந்திருக்கிறார், அதை கொடுத்துருங்க என்று சொல்லிட்டு போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் அது. அவசரமாக வருகிறார். ஷேக் குளரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவர்கள் போத்திருந்த போர்வையை பிடிச்சி இழுத்து நபியவர்களுடைய கருத்தை அடையாளம் கூட படிந்து விடுகிறது. நபியவர்கள் அவருடைய முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு அவருக்கு தேவையானதை கொடுத்துருங்க என்று சொல்லிட்டு போறார். நபியுடைய குணம். மேலானவர்களே, நாம் எங்களை கட்டுப்படுத்தி பழக வேண்டும். இந்த கோபம் வந்தா எங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள தெரியாது என்பதன் காரணமாக எத்தனையோ விதத்தில் எத்தனையோ விதமான வார்த்தைகளை பிரயோகித்து விடுகிறோம். யாருக்கு எதை பேசுகிறோம் தெரியாது. எதேதோ சொல்லி விடுகிறோம். பிள்ளைகளுக்கு பதுவா செஞ்சு விடுகிறோம். மனைவிக்கு தலாக் செய்ய விடுகிறோம். இப்ப கோபம் தமிழத்துக்கு பிறகு, ஓஹோ நான் இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே என்று அங்க ஓடுறது இங்க ஓடுறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. கோபத்தை தனித்து பழகலாம். பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலை. தன்னுடைய மகன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரம் செய்ததாக ஒரு இட்டு கட்டுப்பட்டது. இட்டு கட்டு செய்யப்பட்டது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அது எவ்வளவு பெரிய பாரமாக இருக்கும் என்பதை சொல்லி விளங்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. அந்த அந்த இட்டுக்கட்டின் அந்த இக்குடைய விடயத்தில் ஈடுபட்ட ஒருவர் மிஸ்பஹ் இப்னு உசாதா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யாருடா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவினர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உறவினர். ஐம்பது நாட்கள் வரை எந்த வகையும் இந்த விடயத்திலே வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தார்கள். சஹாபாக்களும் எதுவும் செய்யல, ஒன்றும் செய்ய முடியாமல் கவலையில் இருக்கிறார்கள். ஐம்பது நாட்களுக்கு பிறகு குர்ஆனுடைய வசனம் இது பொய்யான இட்டுக்கட்டு என்று சூரத்து நூருடைய பத்து வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தார். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்த ஆத்திரம் சத்தியம் செஞ்சாங்க, நான் விஸ்தகத்துக்கு ஒரு ஷாப் செலவழிக்க மாட்டேன். ஏண்டா விஸ்தக ஏழையாக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவருக்கு செலவு கொடுத்து கொண்டிருந்தார். உறவினராக இருந்தது மாத்திரமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செலவை அவர்களுடைய பணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படியான ஒருவர் தன்னுடைய மகளுக்கு அவதூறாக இப்படி பேசினார் என்பதற்காக ஆத்திரப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் கண்டார். நான் இது முறை இவருக்கு லா உன்ஃபிகு அலா விஸ்தஹி ஷைஅன் அபதா, ஒருபோதும் எதுவும் செலவழிக்க மாட்டேன். உடனே அல்லாஹ் ஆயத் வலா யஅதரி வலா யஅதரி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி ஐயுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன வஃபி ஸபீலில்லாஹ் وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم وشيء ما يقول الله بركة شيء ما يقول الله
உறவினர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் அல்லாஹுடைய தீனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? நீங்க மன்னிங்க, விட்டு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு இட்டு கட்டினவரை நீங்க மன்னிங்க, விட்டு கொடுங்க. ஏன் மன்னிங்க? அல்லாஹ்வை மன்னிக்கிறது நீங்க விரும்பலையா? எப்பொழுதாலும் கோபம் வந்தா, ஏதாவது ஒரு தவறு யாராவது செய்திருந்து நாங்க கோபம் வந்துட்டா, நான் யோசிக்கணும், அல்லாஹ் நான் இவரை மன்னிச்சா என்ன அல்லாஹ் மன்னிப்பானே?
விரும்புகிறேன்,
எனக்கு கட்டாய மன்னிப்பு கிடைக்கணும். அதுக்கு பிறகு அந்த செலவை கொடுத்தார்கள், கொடுக்கிற நேரம் சொன்னார்கள், இதுக்கு புற ஒரு போதும் அவருக்கு இந்த கொடுக்கிற செலவை நான் நிப்பாட்டே.
அப்படி அநியாயம் செய்தவர்களுக்கும்
செலவழிக்கிறது கொடுக்கிறது சமம். ஒரு முகமை அப்படித்தான், ஒரு முகமை அப்படித்தான். ஒரு மனிதர் அபூபக்கர் அல்லாஹ் இடத்துல வந்து ஏற்றினார். அப்பொழுது ஏதோ அந்த குறைய சொல்லி ஏற்றிருப்பார். அபூபக்கர் அல்லாஹ் சொன்னாங்க, யாருந்தா நீ என்னுடைய குறைகளை மறைச்சு வச்சிருக்கிறது இவர் சொல்றதை விட அதிகமாக இருக்குது, உனக்கே இல்லா போகும். இவர் என்ன குறையெல்லாம் எனக்கு சொல்றாரோ அந்த குறைகளை விட எனக்கு நிறைய குறை இருக்கு, அதெல்லாம் நீ மறைச்சு வச்சிருக்கிறாயா அல்லாஹ், உனக்கே இல்லா போகும்.
ரபீஉல் ஹைதம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒருவர் குறை சொன்னார்.
அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா அல்லாஹ் என்ன மன்னிப்பான், நீங்க சொல்றது பொய்யா இருந்தா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா அல்லாஹ் என்ன மன்னிக்கட்டும், நீங்க சொல்றது தவறாக இருந்தா அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ்
எப்பொழுதுமே எங்களுக்கு எங்களுடைய ஆசிரியரை பற்றிய சிந்தனை இருந்தால்,
மக்கள் எங்களுக்கு முன்னால் வந்து பேசுவது ஏசுவது இது ஒரு பொருட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். மன்னிப்பது இலகுவாகிவிடும், லேட்டாகிவிடும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மனதுக்கு பாரமான விடயங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாவை கட்டுப்படுத்தி பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தௌஹீதை ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்கள் இல்லாஹிதன ஷைத்தான் ரஜீம் என்று சொல்ல வேண்டும், மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்திருக்கிறது என்ற சிந்தனையை கொண்டு வர வேண்டும்.
கோபப்பட
வேண்டிய இடத்தில் கோபப்படுவது இது கட்டாயம். கோபப்பட வேண்டிய இடம் என்றால் என்ன? தீனுக்கு மாற்றமான விடயங்கள் நடக்கின்ற பொழுது குடும்பத்திலே பிள்ளைகளிலே தீனுக்கு மாற்றமான விடயங்கள் நடக்கின்ற பொழுது தலைய தடாவி பாப்பா என்று சொல்லி அவரை அரவணைச்சு வச்சு கொள்றது அல்ல, அவருக்கு எங்களுடைய வெறுப்பை காட்டி அதனை நாங்கள் உணர்த்த வேண்டும். என்னுடைய கூட்டாளியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். அல் அல் புஹ்மு ஃபில்லா வல் ஹுப்பு ஃபில்லா மின் அல் ஈமான். அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொள்றது, இவர் அல்லாஹுடைய நண்பர், அல்லாஹுடைய நேசர், அல்லாஹுக்கு நெருக்கமானவர், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமலை செய்கிறார் என்பதற்காக அவரோடு நேசம் கொள்கிறோம்.
அல்லாஹுக்கு மாற்றமாக ஒருவர் நடக்கிறார்,
இவரை இவருடன் நாம் தொடர்பை அறுத்துக் கொள்கிறோம், கோபத்தை வெளிக்காட்டுகிறோம். வெளிக்காட்டக்கூடிய நேரத்திலும் என்ன சொல்லி வெளிக்காட்ட வேண்டும்? நண்பரே, நான் என்னுடைய சொந்த குரோதத்துக்காக நான் எதுவும் செய்யல, நீங்க அல்லாஹுக்கு மாற்றம் செய்றீங்க, அதுதான் நான் உங்களோட தொடர்பை துண்டித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தொடர்பை துண்டித்துக் கொள்ளணும். அந்த நேரத்தில் கூட அவருக்காக துஆ செய்யக்கூடிய விடயத்தில் எங்களுக்கு தொடர்பட்டு இருக்க முடியாது. அவருக்காக துஆ செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும், எமது பாரத்தை வெளிக்காட்ட வேண்டும். மன வெறுப்பை காட்ட வேண்டும்.
அதல்லாம உலகத்துடைய விடயங்களுக்காக கோபப்படுறது, நான் கோபப்படாட்டு தலைக்கு மேலே எறிவான், அப்படியாகிடும் இப்படியாகிடும், ஒன்று நடக்காது. இதெல்லாம் ஷைத்தானுடைய வசாவிசிகள், நிமிஷராட்டங்கள். அல்லாஹ் நாடுறதா நடக்க போகுது, இவரால் ஒன்றும் செய்ய இயலாது. உலகத்திலுள்ள எல்லாரும் நாடுறாங்க, எனக்கு ஒரு லாபம் உண்டாகணும் உண்டு. அல்லாஹ் நாடாட்டி உண்டாக முடியாது.
உலகத்திலுள்ள எல்லோரும் நாடுறாங்க, எனக்கு ஒரு நஷ்டம் உண்டாகணும் உண்டு. அல்லாஹ் நாட இல்லை, எனக்கு அனுவளவும் எந்த நஷ்டத்தையும் உண்டாக்க இயலாது. அது என்னுடைய வியாபாரத்திலேயா இருக்கலாம், குடும்பத்திலா இருக்கலாம், என்னுடைய கண்ணியத்திலேயாக இருக்கலாம். அல்லாஹ் நாடாக இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று இருக்கின்ற பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது நிம்மதியான வாழ்க்கையை உலகத்திலே நாங்கள் வாழலாம், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். யாரும் எதுவும் சொல்லிட்டு போவாங்க, பிறகு அவங்களே கவலைப்படுவாங்க, வந்து மன்னிப்பு கேட்பாங்க, நாங்களும் மன்னிப்பு கொடுப்போம். எனவே நாவை கட்டுப்படுத்தி பழக வேண்டும். நபிகள் சொன்ன புத்திமதிகளை கேட்டு இவர் வாழ்க்கையில் சீரான முறையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இவருடைய வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்கலாம். ஆகிறார் உயர்ந்த பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்கு இது காரணமாக மாறும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த அடிப்படைகளை விளங்கி செயல்படக்கூடியவர்களாக எங்களையும் உங்களையும் ஒரு உம்மத்தையும் ஆக்கியதுவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.